بسم الله الرحمن الرحيم.
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வினுடைய பேரவர்களால் நாம் நமது இந்த அல்லாஹ்வினுடைய பேர்கள் பண்புகள் பற்றிய இந்த தொடரில் இன்று அல்லாஹ்வினுடைய அழகிய அந்த திருநாமங்கள், அவைகளை நாம் பார்த்து வருகின்றோம். அதற்குள் நுழைவதற்கு முன்னால் உங்களுக்கு ஒரு சிறிய நினைவூட்டல். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், சூரத்துல் அன்ஃபால் 8வது அத்தியாயம் 2, 3, 4 ஆகிய வசனங்களிலே சொல்லும் போது, إنما المؤمنون الذين إذا ذكر الله وجلت قلوبهم. நிச்சயமாக மூமின்கள் என்றால் அவர்களை பற்றி அவர்கள் எத்தகையவர்கள் என்று சொல்லும்போது, அல்லாஹுவை பற்றி நினைவு கூறப்படும் போது அந்த உள்ளங்கள் நடுங்கும், பயப்படும் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே நாம் பார்க்கப் போவது அல்லாஹ்வினுடைய அழகிய திருநாமங்கள். இந்த இல்ம் என்பது மகத்தான ஒரு இல்மாகும். அல்லாஹுவை பற்றி அவனுடைய வார்த்தைகள், அவனுடைய திருநாமங்களை பற்றி பேசும்போது ஒரு மூமினுடைய உள்ளத்தில் அச்ச உணர்வு ஏற்படும் என்பதை குர்ஆன் சொல்கிறது. பைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஜாதத்துஹும் ஈமானா. அவனுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்படும் போது அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும். வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன். அவர்கள் தங்களுடைய காரியங்களை ரப்பிடத்திலே முழுமையாக ஒப்படைப்பார்கள், ரப்பின் மீது முழுமையாக தவக்குள் வைத்து செயல்படுவார்கள். இன்னும் அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், அல்லதீன், அவர்கள் எத்தகையவர்கள் என்றால், யுகீமுன ஸலா, தொழுகையை நிலைநாட்டுவார்கள், அதேபோன்று நாம் வழங்கியவற்றிலிருந்து செலவும் செய்வார்கள். உலாய்கஹும் முஃமினூன ஹக்கா, இவர்கள்தான் உண்மையான மூமின்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஒரு உண்மையான மூமின் என்று சொன்னால் அவன் இந்த வசனத்தோடு தான் தன்னை உரசி பார்க்க வேண்டும், தன்னுடைய ஈமானை இந்த வசனங்களோடு உரசி பார்ப்பதற்கு அவன் கடமைப்பட்டிருக்கிறான். உலாய்கஹும் முஃமினூன ஹக்கா லஹும் தரஜாதுன் இந்த ரப்பிஹிம், அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் மகத்தான பதவிகள், அந்தஸ்துகள், மஃபிரா, இன்னும் மன்னிப்பு, ரிஸ்குன் கரீம், அதேபோன்று சங்கையான உணவும் ரப்பிடத்தில் இருக்கிறது, அந்த உயரிய சுவனபதி அவர்களுக்கு இருக்கிறது. அதேபோன்று நீங்கள் சூரத்துல் ஹஜ் 22வது அத்தியாயம் அதில் 34-35 ஆகிய வசனங்களிலே அல்லாஹ் சொல்லும் போது, ஃபஇலாஹுக்கும் இலாஹும் வாஹித், உங்களுடைய இறைவன், உங்களுடைய நாயன் ஒரே நாயன்தான், ஃபலஹு அஸ்லிமு, அவனுக்கு நீங்கள் முழுமையாக கட்டுப்பட்டு விடுங்கள், அவனுக்கு நீங்கள் முழுமையாக கட்டுப்படுங்கள். ஒபஷிரில் முஹ்பிதீன், நபியே உள்ளச்சம் உடையவர்களுக்கு நீங்கள் நன்மாராயம் சொல்லுங்கள். பயபக்தியாளர்கள், உள்ளச்சம் உடையவர்களுக்கு நபியை நீங்கள் நன்மாராயம் சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு, அந்த உள்ளச்சம் உடையவர்கள் யார் என்பதை அல்லாஹ் அடுத்து சொல்கிறான். அல்லதீன இதா துக்கிரல்லாஹ், அவர்களுக்கு அல்லாஹை பற்றி நினைவு கூறப்பட்டால், வஜிலத் குலூபுஹும், அந்த உள்ளங்கள் நடுங்கும். வஸ்ஸாபிரீன அலா மா அஸாபஹும், அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பங்களில் அவர்கள் பொறுமையோடு செயல்படுவார்கள். வல் முகீமி ஸலா, தொழுகை நிலைநாட்டுவார்கள். வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் இந்த படிக்கக்கூடிய இந்த இல்ம் என்பது மிகவும் மகத்தானது. அல்லாஹனுடைய அந்த அழகிய திருநாமங்களை, அந்த ஒவ்வொரு திருநாமமும் அது கொண்டிருக்கக்கூடிய அந்த உயரிய பண்பு, அதே போன்று அந்த திருநாமம் என்பது அல்லாஹுக்கு முழுக்க முழுக்க அவனுடைய தகுதிக்கும் அந்தஸ்துக்கும் ஏற்ப அந்த பேருக்கு அவன் தகுதியுடையவனாக அந்த ரப்புல் ஆலமீன் அவன் இருக்கிறான். அதேபோன்று நறுமையான சகோதரர்கள், நமது சென்ற ஒரு வகுப்பில் அல்லாஹ் அரசின் மீது அவனுடைய தகுதிக்கும் அந்தஸ்துக்கும் கண்ணியத்துக்கும் ஏற்ப அவன் உயர்ந்து நிலை பெற்று விட்டான் என்ற அந்த தலைப்பை சொல்லும்போது, நான் குர்ஆனில் அது தொடர்பாக 6 இடங்களில் வந்ததாக குறிப்பிட்டேன் என்று ஒருவர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார். ஜிசாஹுல்லா ஃபைர் அவருக்கு, அதாவது 7 இடங்களில் அல் குர்ஆனில் அது தொடர்பாக வருகிறது. அந்த 7 இடங்களையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அல்லாஹ் அவனுடைய கண்ணியத்துக்கும் மகத்துவத்துக்கும் தகுதிக்கும் ஏற்ப அவன் அரசின் மீது உயர்ந்து நிலை பெற்று விட்டான் என்று 7 இடங்களில் வருகிறது. அதில் முதலாவது, அதாவது 10வது அத்தியாயத்தினுடைய 3வது வசனம், அதேபோன்று 13வது அத்தியாயத்தினுடைய 2வது வசனம், 20வது அத்தியாயத்தினுடைய 5வது வசனம், அதேபோன்று 25வது அத்தியாயத்தினுடைய 59வது வசனம், 32வது அத்தியாயத்தினுடைய 4வது வசனம், 57வது அத்தியாயத்தினுடைய 4வது வசனம். அதேபோன்று இன்னொரே ஒரு வசனத்தை நாம் அதில் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதேபோன்று 7வது அத்தியாயம் சூரத்துல் ஆராஃபுடைய 4வது வசனம், 7வது அத்தியாயத்தினுடைய 54வது வசனம், அதாவது 7வது அத்தியாயத்தினுடைய ஆராஃபுடைய 54வது வசனம். இந்த வசனங்களை 7 இடங்கள், இந்த 7 இடங்கள் குர்ஆனிலே அல்லாஹ் அரசின் மீது அவனது தகுதிக்கும் கண்ணியத்துக்கும் ஏற்ப உயர்ந்து நிலை பெற்று விட்டான் என்று குறிப்பிடுகின்ற அந்த இடங்கள். நறுமை சகோதரர்களே, நமது சென்ற வார தலைப்பில் நாம் அல்லாஹுடைய அழகிய திருநாமங்களில் சுமார் 8 அல்லது 9 திருநாமங்களை பார்த்தோம். அப்படிதானே, 8 அல்லது 9 திருநாமங்களை பார்த்திருப்போம். இன்று நாம் என்ன செய்கிறோம் என்றால், அதாவது மொத்தமாக எல்லா அந்த திருநாமங்களையும் நாம் இப்போது உங்களுக்கு சொல்லுவோம், மொத்தமாக அதனுடைய பொருளோடு. அதற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ், அதாவது அந்த திருநாமங்களுக்கு உரிய விளக்கங்களை மிக விரிவாக இல்லாமலும் சுருக்கமாக இல்லாமலும் அதனுடைய விளக்கங்களை உங்களுக்கு தருவோம். இதில் உங்களுக்கு குறிப்பிட வேண்டிய மற்றொரு விஷயம் என்னவென்றால், அதாவது இந்த திருநாமங்களை, அல்லாஹனுடைய அழகிய திருநாமங்களை தொகுத்ததில் அறிஞர்கள், சில அறிஞர்கள் 154 வரை அல்லாஹனுடைய அழகிய திருநாமங்களை தொகுத்திருக்கிறார்கள். உதாரணமாக இமாம் பைஹகி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தனது கிரந்தத்தில் அல் அஸ்மா வசிபாத் என்ற கிரந்தத்தில் சுமார் 154 பேர்கள் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அல்லாஹனுடைய அழகிய திருநாமங்களை அவர்கள் தொகுத்திருக்கிறார்கள். அதேபோன்று இமாம் இப்னுல் அரபி அவர்கள் தனது அஹ்காமுல் குர்ஆன் என்ற நூலிலே சுமார் 141 திருநாமங்களை அவர்கள் தொகுத்திருக்கிறார்கள். அப்ப இந்த அளவுக்கு என்ன செய்திருக்கிறது, திருநாமங்கள், அல்லாஹுடைய திருநாமங்கள் தொகுக்கப்பட்டுள்ளன. இதில் நாம் இப்போது உங்களுக்கு முதலாவதாக இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லா அவர்கள், இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லா அவர்கள் தொகுத்த இந்த திருநாமங்கள், இந்த திருநாமங்களை பொறுத்தவரையில் இதிலே 99 திருநாமங்கள் இதிலே தொகுக்கப்பட்டுள்ளன. இவைகள் அனைத்தும் அல் குர்ஆனிலே இடம்பெற்றவைகள். இதை உங்களுக்கு அனைத்தையும் குறித்துக் கொள்ள முடியாது, நமக்கு என்ன செய்யலாம், உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி கூட இவைகளை தரலாம். இதில் முதலாவதாக அவர்கள் சொல்வது அல்லாஹ், இரண்டாவது அர் ரஹ்மான், அர் ரஹீம், அல் மலிக், அல் குத்தூஸ், அஸ்ஸலாம், அல் முஹ்மின், அல் முஹைமின், அல் அசீஸ், அல் ஜப்பார், அல் முதகப்பிர், அல் ஹாலிக், அல் பாரிக், அல் முசவ்விர், அல் கஃபார், அல் கஹார், அல் தவ்வாப், அல் வஹாப், அல் ஹல்லாக், அல் ரஸாக், அல் ஃபத்தாஹ், அல் அலீம், அல் ஹலீம், அல் அதீம், அல் வாசிஹ், அல் ஹகீம், அல் ஹய், அல் கையூம், அல் சமீஅ், அல் பசீர், அல் லதீஃப், அல் ஹபீர், அல் அலி, அல் கபீர், அல் முஹீத், அல் கதீர், அல் மௌலா, அல் நசீர், அல் நசீர் ஒன்றுதான் சாது, அல் நசீர், அல் கரீம், அல் ரகீப், அல் கரீப், அல் முஜீப், அல் வக்கீல், அல் ஹசீப், அல் ஹஃபீத், அல் முகீத், அல் வதூத், அல் மஜீத், அல் வாரிஸ், அல் ஷஹீத், அல் வலி, அல் ஹமீத், அல் ஹக், அல் முபீன், அல் கவி, அல் மதீன், அல் கனி, அல் மாலிக், அல் ஷதீத், அல் காதிர், அல் முக்தர், அல் காஹிர், அல் காஃபி, அல் ஷாக்கிர், அல் முஸ்தான், அல் ஃபாத்திர், அல் பதீ, அல் ஹாஃபிர், அல் அவ்வல், அல் ஆஹிர், அல் வாஹிர், அல் பாத்தின், அல் கஃபீல், அல் ஹாலிப், அல் ஹக்கம், அல் ஆலிம், அல் ரஃபீ, அல் ஹஃபீத், அல் முன்தகிம், அல் காயிம், அல் முஹி, அல் ஜாமி, அல் மலீக், அல் முத்தாலி, அல் நூர், அல் ஹாதி, அல் கஃபூர், அல் ஷகூர், அல் அஃபு, அல் ரவுஃப், அல் அக்ரம், அல் ஆலா, அல் பர், அல் ஹஃபி, அல் ரப், அல் இலாஹ், அல் வாஹித், அல் அஹத், அல் சமத், அல்லதி லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல்லஹு குஃவன் அஹத் என்று சொல்லி நிறைவு செய்கிறார்கள். அதேபோன்று இமாம் இப்னு உசைமின் ரஹிமஹுல்லா அவர்களுடைய தொகுப்பும் இருக்கிறது, அதையும் தேவையானவர்களுக்கு நமக்கு என்ன செய்யலாம், உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி தரலாம். இன்று நாம் அடுத்ததாக இதிலே பொருளோடு நாம் பார்க்கப் போவது அஷேக் அப்துல் ரசாக் அல் பத்ர் ஹஃபீஸுல்லா அவர்கள், இன்னும் உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு அறிஞர், அவர்கள் தொகுத்த இந்த பெயர்களைத்தான் இப்போது நாம் பொருளோடு உங்களுக்கு தரவிருக்கின்றோம். முதலாவது பொருளோடு நாம் திருநாமங்களை முழுமையாக பார்ப்போம். பார்த்துவிட்டு அதற்கு பிறகு அதனுடைய விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தருவோம். இதில் நாம் சென்ற வாரம் பார்த்த அந்த 8-9 பெயர்களை திரும்ப மீட்டிக்கொள்வோம், அதனுடைய பொருளை. அதில் முதலாவது நாம் சென்ற வாரம் பார்த்தது அல்லாஹ், வணங்கப்படக்கூடியவன், வணக்கத்துக்குரியவன் என்ற முதலாவது பெயரை பார்த்தோம். இரண்டாவது அல் இலாஹ், அல் இலாஹ் என்று சொன்னாலும் வணக்கத்துக்குரியவன், வணங்கப்படக்கூடியவன். மூன்றாவது பார்த்தோம் அர் ரப், அகிலத்தாரை படைத்து பரிபாலிப்பவன் என்று சொல்லக்கூடிய அர் ரப், இறைச்சகன் என்ற பொருளும் அதற்கு இருக்கிறது. அதேபோன்று நாலாவதாக பார்த்தோம் அர் ரஹ்மான், அளவற்ற அருளாளன். ஐந்தாவது பார்த்தோம் அர் ரஹீம், நிகரற்ற அன்புடையவன். ஆறாவது அல் ஹய், என்றும் உயிருடன் இருப்பவன் பார்த்தோம். அதேபோன்று ஏழாவது அல் கையூம், அல் கையூம் என்றால் என்றும் நிலைத்திருப்பவன். எட்டாவது அல் ஹாலிக், படைப்பவன் பார்த்தோம். ஒன்பதாவது அல் ஹல்லாக், அனைத்தையும் படைத்தவன். பத்தாவது அல் பாரி, இது நாங்கள் பார்க்கல நினைக்கிறோம், நாங்கள் சென்ற வாரம் நிறுத்தினது அல் ஹல்லாக், அனைத்தையும் படைத்தவன் என்பதோடு நிறுத்தினோம். பத்தாவது அல் பாரி என்று சொன்னால் உண்டாக்குபவன், அல் பாரி என்று சொன்னால் உண்டாக்குபவன். அதேபோன்று அல் முசவ்விர் பதினொன்றாவது, அல் முசவ்விர், அல் முசவ்விர் என்றால் உருவமளிப்பவன், அல் முசவ்விர். பனிரெண்டாவது அல் மலிக், ஆட்சியாளன், பேரரசன் என்ற பொருள் அதற்கு இருக்கிறது, அல் மலிக். பதிமூன்றாவது அல் மலீக், லாமுக்கு பிறகு யாவரும் அல் மலீக், பேரரசன். பதினான்காவது அர் ரஸாக், உணவளிப்பவன். பதினைந்தாவது அர் ராசிக், உணவளிப்பவன். அர் ரஸாக் என்பது பொருளால் ஆழத்தால் விரிந்த ஒரு வார்த்தை, அர் ரஸாக், உணவளிப்பவன். அர் ராசிக், உணவளிப்பவன் பதினைந்தாவது. பதினாறாவது அல் ஹக், அல் ஹக் என்று சொன்னால் இல்ல, அதாவது பதினாறாவது இல்ல, திருத்தி எழுங்க, அதாவது பதினாறாவது அல் அஹத், அல் அஹத் ஒருவன். பதினாறாவது அல் அஹத் ஒருவன். பதினேழாவது அல் வாஹிது, அல் வாஹிது என்றால் தனித்தவன். பதினெட்டாவது அஸ்ஸமத், எவ்வித தேவையும் அற்றவன், அஸ்ஸமத், எவ்வித தேவையும் அற்றவன். பத்தொன்பதாவது அல்ஹாதி, அல்ஹாதி என்று சொன்னால் நேரான வழியை காட்டுபவன், நேர் வழியிலே செலுத்துபவன், அல்ஹாதி. இருபதாவது அல் வஹாப், அல் வஹாப் என்று சொன்னால் கொடையாளன், அல் வஹாப் என்றால் கொடையாளன். இருபத்தி ஒன்றாவது அல் ஃபத்தாஹ், அல் ஃபத்தாஹ் என்றால் சிறந்த முறையில் தீர்ப்பளிப்பவன், சிறந்த முறையில் தீர்ப்பளிப்பவன். இருபத்தி இரண்டாவது அஸ்ஸமீ, யாவற்றையும் செவியேற்பவன். இருபத்தி மூன்றாவது அல் பசீர், யாவற்றையும் பார்ப்பவன். இருபத்தி நான்காவது அல் அலீம், யாவற்றையும் நன்கறிந்தவன், அல் அலீம், யாவற்றையும் நன்கறிந்தவன். இருபத்தி ஐந்தாவது அல் லத்தீஃப், அல் லத்தீஃப் என்றால் நுட்பமானவன், அல் லத்தீஃப் என்றால் நுட்பமானவன். அதேபோன்று இருபத்தி ஆறாவது அல் ஹபீர், அல் ஹபீர் என்றால் நன்கறிந்தவன், அல் ஹபீர், நன்கறிந்தவன். இருபத்தி ஏழாவது அல் அஃப், அல் அஃப், அல் அஃப் என்றால் பிழை பொறுப்பவன். அதேபோன்று இருபத்தி எட்டாவது அல் கஃபூர், அல் கஃபூர் என்றால் மிக்க மன்னிப்பவன். அதேபோன்று இருபத்தி ஒன்பதாவது அல் கஃபார், அல் கஃபார் என்றாலும் மிக்க மன்னிப்பவன். அதேபோன்று முப்பதாவது அத்தவாப், அத்தவாப் என்றாலும் மிக்க மன்னிப்பவன். நல்ல உள்வாங்க இந்த பெயர்களை, சுபஹானல்லாஹ், ரப்புடைய பெயர்கள் எவ்வளவு உயர்ந்தவைகள், அற்புதமானவை. அதேபோன்று அல் அலி, அல் அலி என்றால் மிக உயர்ந்தவன். அதேபோன்று அல் அலா, அல் அலா என்றால் மிக உயர்வானவன். அதேபோன்று அல் முத்தஆல், முப்பத்தி மூன்றாவது அத்தவா முப்பது, அல் அலி முப்பத்தொன்று, அல் அலா முப்பத்தி இரண்டு. அதேபோன்று முப்பத்தி மூன்றாவது அல் முத்தஆல், அல் முத்தஆல் என்றால் மிக உயர்ந்தவன். முப்பத்தி நான்காவது அல் கபீர், மிக பெரியவன், அல் கபீர், மிக பெரியவன். முப்பத்தி ஐந்தாவது அல் அவீம், அல் அவீம் என்றால் மிக்க மகத்துவமானவன், மகத்துவம் மிக்கவன். முப்பத்தி ஆறாவது அல் கவி, பலமிக்கவன், பேராற்றல் மிக்கவன். அதேபோன்று முப்பத்தி ஏழாவது அல் மதீன், அல் மதீன் என்றால் உறுதியானவன், அல் மதீன் உறுதியானவன். முப்பத்தி எட்டாவது அஷ்ஷஹீத், அஷ்ஷஹீத் என்றால் கண்காணிப்பவன். முப்பத்தி ஒன்பதாவது அர் ரகீப், அர் ரகீப் என்றாலும் கண்காணிப்பவன்.
நாற்பதாவது அல் முஹைமின். அல் முஹைமின் என்றாலும் கண்காணிப்பவன். அல் முஹைமின் என்றாலும் கண்காணிப்பவன். நாற்பத்தி ஒன்று அல் முஹீத். அல் முஹீத் என்றால் சூழ்ந்து அறிபவன். அல் முஹீத் என்றால் சூழ்ந்து அறிபவன். அதேபோன்று நாற்பத்தி இரண்டாவது அல் முகீத். அல் முகீத் பித் கடசிலத்தா அல் முகீத் கண்காணிப்பவன். நாற்பத்தி மூன்று அல் வாசி. அல் வாசி என்றால் விசாலமானவன். அல் வாசி என்றால் விசாலமானவன். நாற்பத்தி நான்கு அல் ஹஃபீத். கடைசியில் வா அல் ஹஃபீத். அல் ஹஃபீத் என்றால் யாவற்றையும் கண்காணிப்பவன். அல் ஹஃபீத் யாவற்றையும் கண்காணிப்பவன். நாற்பத்தி ஐந்தாவது அல் ஹாஃபிவ். அல் ஹாஃபிவ் என்றால் பாதுகாவலன். அல் ஹாஃபிவ் என்றால் பாதுகாவலன். அதேபோன்று நாற்பத்தி ஆறு அல் வலி. அல் வலி என்றாலும் பாதுகாவலன். அல் வலி. நாற்பத்தி ஏழாவது அல் மௌலா. அல் மௌலா என்றாலும் பாதுகாவலன், பாதுகாப்பதில் சிறந்தவன். அல் மௌலா. அதேபோன்று நாற்பத்தி எட்டாவது அல் அவ்வல். அல் அவ்வல் என்றால் முதலாமானவன். நாற்பத்தி ஒன்பது அல் ஆஹிர் இறுதியானவன். ஐம்பதாவது அல்லாஹிர் மேலானவன். ஐம்பத்தி ஒன்னாவது அல் பாத்தின். அல் பாத்தின் என்றால் அந்தரங்கமானவன். ஐம்பத்தி இரண்டாவது அல் ஹக்கீம் ஞானமிக்கவன். அல் ஹக்கீம் ஞானமிக்கவன். ஐம்பத்தி மூன்றாவது அல் ஹக்கம் தீர்ப்பளிப்பவன். அல் ஹக்கம் என்றால் தீர்ப்பளிப்பவன். ஐம்பத்தி நான்கு அல் முஃமின். அல் முஃமின் என்று சொன்னால் தூதர்களுக்கு அந்த அற்புதங்களை வழங்கி அவர்களை உண்மைப்படுத்தி பாதுகாப்பவன். பாதுகாப்பவன் என்ற பொருள் அதில் இருக்கிறது. அல் முஃமின். ஐம்பத்தி ஐந்தாவது அஸ்ஸாதிக் உண்மையாளன். ஐம்பத்தி ஆறாவது அல் கனி யாதொரு தேவையும் அற்றவன், எந்த தேவையும் அற்றவன். ஐம்பத்தி ஏழாவது அல் கரீம் கண்ணியமானவன். அல் கரீம் கண்ணியமானவன். ஐம்பத்தி எட்டாவது அல் அக்ரம். அல் அக்ரம் என்றால் மிக்க கண்ணியமானவன், மிக கண்ணியமானவன். ஐம்பத்தி ஒன்பதாவது அஸ்ஸலாம் சாந்தி அளிப்பவன். அஸ்ஸலாம். அறுபதாவது அல் குத்தூஸ் பரிசுத்தமானவன். அல் குத்தூஸ் பரிசுத்தமானவன். அறுபத்தி ஒன்று அஸ்ஸுபூஹ். அஸ்ஸுபூஹ் என்றால் தூய்மையானவன். அஸ்ஸுபூஹ் என்றால் தூய்மையானவன். எல்லா பலவீனங்களை விட்டு அவன் தூய்மையானவன். அல் ஹமீத் புகழுக்குரியவன். அறுபத்தி ரெண்டு. அறுபத்தி மூன்று அல் மஜீத் மேன்மை மிக்கவன். அறுபத்தி நாலு அஷ்ஷகூர் நன்றி செலுத்துபவன். சுப்ஹானல்லாஹ். அஷ்ஷகூர் நன்றி செலுத்துபவன். அறுபத்தி ஐந்து அஷ்ஷாகிர் நன்றியுடையவன். அஷ்ஷாகிர் நன்றியுடையவன். அறுபத்தி ஆறு அல் ஹலீம் சகிப்புத்தன்மையுடையவன். சுப்ஹானல்லாஹ். அல் ஹலீம் என்றால் அறுபத்தி ஆறு சகிப்புத்தன்மையுடையவன். அறுபத்தேழு அல் ஹக் உண்மையாளன். அல் ஹக் என்றால் உண்மையாளன். அறுபத்தெட்டு அல் முபீன். அல் முபீன் என்றால் தெளிவுபடுத்தக்கூடியவன். அல் முபீன் தெளிவுபடுத்தக்கூடியவன். அறுபத்தி ஒன்பது அல் கதீர் அனைத்து வஸ்துக்களின் மீதும் அவன் பேராற்றலுடையவன், ஆற்றல் மிக்கவன். அல் கதீர். அல் காதிர் எழுபதாவது. எழுபதாவது அல் காதிர் சக்தியுடையவன், ஆற்றலுடையவன். எழுபத்தி ஒன்றாவது அல் முக்தர். அல் முக்தர் வலிமை மிக்கவன். அல் முக்தர் என்றால் வலிமை மிக்கவன். எழுபத்தி இரண்டாவது அல் வதூத். அல் வதூத் என்றால் மிக்க நேசிப்பவன். அல் வதூத் என்றால் மிக்க நேசிப்பவன். 73வது அல் பர். அல் பர் என்று சொன்னால் பேருபகாரம் செய்பவன். அல் பர் என்றால் பேருபகாரம் செய்பவன். 74 அர் ரவுஃப் கருணையாளன். ரவுஃப் என்றால் கருணையாளன். 75 அல் ஹசீப் போதுமானவன். அல் ஹசீப் என்றால் போதுமானவன். 76 அல் காஃபி. அல் காஃபி என்றாலும் போதுமானவன். அதேபோன்று 77வது அல் கஃபீல் பொறுப்பாளன். அல் கஃபீல் என்றால் பொறுப்பாளன். 78 அல் வக்கீல். அல் வக்கீல் என்றாலும் பொறுப்பாளன். 79 அல் காலிப். அல் காலிப் என்றால் யாவற்றையும் மிகைத்தவன். அல் காலிப் என்றால் யாவற்றையும் மிகைத்தவன். 80வது அல் நசீர் உதவி செய்பவன். அல் நசீர் என்றால் உதவி செய்பவன். 81 அல் அசீஸ். அல் அசீஸ் என்றால் யாவற்றையும் மிகைத்தவன். அல் அசீஸ் என்றால் யாவற்றையும் மிகைத்தவன். 82வது அல் ஜப்பார் அடக்கி ஆள்பவன். அல் ஜப்பார் அடக்கி ஆள்பவன். 83வது அல் கரீப். அல் கரீப் என்னது? மிக மிக அருகில் உள்ளவன். சுப்ஹானல்லாஹ். அண்மையில் உள்ளவன், அருகில் உள்ளவன். அல் கரீப். 84வது அல் முஜீப் பதிலளிப்பவன். அல் முஜீப் என்றால் என்ன? பதிலளிப்பவன். சுப்ஹானல்லாஹ். அருமையான சகோதரர்களே, அவனிடத்தில் கையேந்தும் போது அவன் பதிலளிக்கிறான். அவனை அழைக்கும் போது அவன் பதிலளிக்கிறான். அல் முஜீப் பதிலளிப்பவன். 85 அல் காஹிர் அடக்கி ஆள்பவன். அல் காஹிர் என்றால் அடக்கி ஆள்பவன். 86 அல் கஹார். அதுவும் அந்த வார்த்தையில மிகவும் உறுதிப்படுத்தி வருகின்ற வார்த்தை, அதுவும் அடக்கி ஆள்பவன் என்ற பொருளை கொண்டது அல் கஹார். அதேபோன்று 87வது அல் வாரிஸ். அல் வாரிஸ் என்றால் உரிமையாளன். அல்வாரிஸ் என்றால் உரிமையாளன். 88 அல் முதகப்பிர் பெருமைக்குரியவன். அல் முதகப்பிர் பெருமைக்குரியவன். 89 அல் நூர் பிரகாசமானவன். அந்நூர் என்றால் பிரகாசமானவன். 89 90வது அல் முஹ்சின் நன்மை புரிபவன். அல் முஹ்சின் அடியார்களுக்கு நன்மையை விரும்பக்கூடியவன், நன்மை புரியக்கூடியவன். அல் முஹ்சின். 91 அத்தையான். 91 அத்தையான். அத்தையான் என்றால் விசாரணை செய்பவன். அத்தையான் என்றால் விசாரணை செய்பவன். 92 அல் முகத்திம். அல் முகத்திம் என்றால் முற்படுத்துபவன். 93 அல் முஅக்கிர். அல் முஅக்கிர் என்றால் பிற்படுத்துபவன். 94 அத்தையிப் சிறந்தவன், தூய்மையானவன். அத்தையிப். 95 அஷ்ஷாஃபி. அஷ்ஷாஃபி என்று சொன்னால் நோய் நிவாரணம் அளிப்பவன், நிவாரணம் அளிப்பவன். அஷ்ஷாஃபி. 96 அல் ஜமீல். அல் ஜமீல் என்றால் மிக அழகானவன். ஜமீல் என்றால் மிக அழகானவன். அருமையான சகோதரர்கள், இந்த உலகத்தில் உள்ள படைப்புகளை பார்த்தே அழகில் பூரிப்படைகின்றோம் என்றால், அந்த அனைத்தையும் படைத்த ரப்புல் ஆலமீன் தன்னை ஜமீல் என்று வர்ணிக்கிறான். அல் ஜமீல் மிக அழகானவன். அதேபோன்று 97 அல் காபில். அல் காபில் என்று சொன்னால் பட்சி பிடிப்பவன். அல் காபில் பட்சி பிடிப்பவன். 98 அல் பாசித். அல் பாசித் விசாலப்படுத்துபவன். 99 அல் மன்னான். அல் மன்னான் என்றால் பெருமைப்படத்தக்க விதத்தில் அவன் பேருபகாரம் செய்பவன், அவன் பெருமைக்குரியவன். அவன் பேருபகாரம் செய்பவன், பெருமைப்படத்தக்க விதத்திலே அவன் பேருபகாரம் செய்பவன். அதே போன்று அல் ஹய்யு என்று சொன்னால் வெட்கப்படுபவன், சுபஹானல்லாஹ். அல் ஹய்யு என்று சொன்னால் வெட்கப்படுபவன், சுபஹானல்லாஹ். அருமையான சகோதரர்களே, நினைச்சு பாருங்க, பாவங்களுக்கு முன்னால் நாம் எவ்வளவு வெட்கப்பட வேண்டும். ரப்புல் ஆலமீன் அவன் தன்னை அல் ஹய்யு என்று சொல்கிறான், வெட்கப்படுபவன், சுபஹானல்லாஹ். அதே போன்று 101 அஸ்ஸித்தீர், அஸ்ஸித்தீர் என்றால் மறைப்பவன். நினைச்சு பாருங்க, எமது பாவங்கள் வெளிப்படுத்தப்படும் என்றால் எமது நிலைகள் என்ன? அஸ்ஸித்தீர், மறைப்பதை விரும்புவன், மறைப்பவன். 102 அஸ்ஸையித், தலைவன். 103 அர் ரஃபீக், மென்மையானவன். அர் ரஃபீக் மென்மையானவன். 104 அல் வத்ர் அல் வித்ர், ரெண்டு மாதிரியும் வருது ஹதீஸ்ல. அல் வத்ர் அல் வித்ர் என்றால் ஒற்றையானவன். அல் வித்ர், இதனுடைய விளக்கங்கள் நாங்கள் பின்னாடி பார்ப்போம். அல் வித்ர் வருது, அல் வத்ர் என்னும் வருகிறது, ஒற்றையானவன். 105 அல் முஅதி, அல் முஅதி என்றால் கொடுப்பவன். அல் முஅதி என்றால் கொடுப்பவன். 106 அல் ஜவாத், அல் ஜவாத் என்றால் பெரும் கொடையாளன். அல் ஜவாத் என்றால் பெரும் கொடையாளன். 107 துல் ஜலாலி வல் இக்ராம், துல் ஜலாலி வல் இக்ராம், மிக்க கீர்த்தியும் கண்ணியமும் உடையவன். துல் ஜலாலி வல் இக்ராம். அருமையான சகோதரர்களே, அஷேக் அப்துல் ரசாக் அல் பத்ர் ஹபீதுல்லா அவர்கள் தொகுத்த 107 அவனுடைய அழகிய திருநாமங்கள், சுபஹானல்லாஹ். அருமை சகோதரர்களே, இவைகள் எல்லாம் வெறும் பெயர்கள் அல்ல, உள்ளத்தில் பதிவு செய்ய. நாம் சொன்ன ஒவ்வொன்றும் வெறும் பெயர்கள் அல்ல. ஏதோ மனிதர்களுடைய பெயர்களை கேட்டு நாங்கள் பழகியிருப்போம், மனிதர்களுடைய பெயர்களை கேட்டு பழகியிருப்போம். எப்படி? அவருடைய பெயருக்கு பொருத்தமாக அவர் இருக்க மாட்டார். மனிதர்களுடைய சில பெயர்களை நாங்கள் கேட்டிருப்போம், அவருக்கு உண்மையாளர் என்று பேர் இருக்கும், ஆனால் அவர் உண்மையாளராக வாழ மாட்டார். அவர் நம்பிக்கைக்குரியவர் அல் அமீன் என்று பேர் வைத்திருப்பார், அப்படி அவர் இருக்க மாட்டார். இப்படி மனிதர்களுடைய பெயர்களை பார்த்து பார்த்து பழகி ரப்புடைய பெயர்களை பார்க்கக்கூடாது. அல்லாஹுடைய அழகிய திருநாமங்கள் ஒவ்வொன்றும் அந்த முழுமையான அந்த தகுதியை, அந்த முழுமையான பண்பை அது உள்ளடக்கியதாக இருக்கிறது. கொஞ்சம் நீங்க அந்த பெயர்கள் எடுத்து பாருங்க, சுபஹானல்லாஹ். அந்த பெயர்கள் நம்மை ரப்பின் பக்கம் எந்த அளவு நெருக்கி வைக்கும், சுபஹானல்லாஹ். அந்த பெயர்கள் நம்மை ரப்பின் பக்கம் எந்த அளவு நெருக்கி வைக்கும். அதே போன்று நாம் பாவங்களின் பக்கம் தூண்டப்படும் போது நம்மை எச்சரிக்கக்கூடிய பெயர்கள் இருக்கின்றன. அது நம்மை ரப்பின் பக்கம் நெருக்கி வைக்கும் பெயர்கள், பாவங்களின் பக்கம் நாம் தூண்டப்படும் போது நம்மை எச்சரிக்கும் பெயர்கள், சுபஹானல்லாஹ். இதுதான் இல்முடைய அசல் அடிப்படை. இந்த பெயர்களை நீங்க சரியாக உள்வாங்கினீங்க என்று சொன்னா, இந்த ஒவ்வொரு பெயரையும் அது கொண்டிருக்கக்கூடிய பண்பு, அதன் மூலம் என்னிடம் என்ன எதிர்பார்க்கப்படுகிறது, என்னிடம் ரப்புல் ஆலமீன் எதை எதிர்பார்க்கிறான், அதை நான் கொடுப்பேன் என்றால் நாம் நிச்சயமாக வெற்றி அடைந்து விட்டுவோம். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு 99 திருநாமங்கள் உள்ளன. யார் அவரை மரணமிட்டு அதை உரிய முறையிலே விளங்கி செயல்படுவாரோ அவர் சுவர்க்கம் நுழைந்து விட்டார், தஹலல் ஜன்னா. நர்மையான சகோதரர்களே, எனவே அந்த அடிப்படையிலே இந்த திருநாமங்கள், இப்போது நாம் உங்களுக்கு 107 திருநாமங்களை சொல்லியிருக்கிறோம் என்றால், நான் உங்கள் ஒவ்வொருடம் பணிவாக கேட்பது என்னவென்று சொன்னால், நீங்க உட்கார்ந்து இந்த பெயர்களை ஒவ்வொன்றையும் நீங்க உள்வாங்க வேண்டும். ஒவ்வொரு பேர் என்ன செய்ய வேண்டும், அதை அழகாக வாசித்து அது என்ன பொருளை உள்ளடக்கி இருக்கிறது என்பதை உள்வாங்க வேண்டும். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நாங்க குர்ஆன்ல, நாங்க தொழுகையில இந்த பெயர்களை எத்தனை தடவை செய்யும் எடுத்திருப்போம், அர்ரவுஃப், அர்ரஹீம், அல் கஃபார், அஸ் ஸமீ, அல் பசீர், அர் ரஹ்மான், அர் ரஹீம். இப்படி இந்த பெயர்களை நாங்க தொழுகையில் எவ்வளவு திரும்ப 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 கேட்டிருப்போமா இல்லையா, கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஏதாவது ஒரு மாற்றத்தை இது ஏற்படுத்தி இருக்குதா என்றால் நாம் என்ன செய்யல, நாம் அதை செவியோடு விட்டுவிட்டோம், நாம் அதை உள்ளத்துக்கு கொண்டு போகவில்லை, அதை உரிய முறையில் நாம் உள்வாங்கவில்லை. நறுமை சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், வஇதா ஸஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப் உஜீபு தஅவத தாஇ இதா தஅன் ஃபல்யஸ்தஜீபு லி வல்யுமினு பி லஅல்லஹும் யர்ஷுதூன். இங்க குர்ஆன்ல வசனங்களை நீங்கள் பார்க்கலாம் சில இடங்கள்ல, எஸ் அலூனக் நபியே உம்மிடம் வந்து கேட்கிறார்கள், தலை பிறையை பற்றி கேட்கிறார்கள், அதே போன்று மாதவிடாயை பற்றி கேட்கிறார்கள், அவர்களுக்கு எது ஹலால் என்று இப்படி வந்து நபியே உம்மிடம் கேட்கிறார்கள். அதற்கு பதிலை அல்லாஹ் குர்ஆனின் மூலம் அருளி அதை நபி அவர்கள் அவர்களுக்கு சொன்னார்கள். இந்த வசனத்தில் பார்த்தீங்களா, இதா சஅலக் உம்மிடம் கேட்டால், இபாதி என்றால் என்ன, எனது அடியார்கள், நபியே எனது அடியார்கள் உம்மிடம் கேட்டால், அன்னி என்னை பற்றி, அன்னி என்று சொன்னால் என்னை பற்றி, எனது அடியார்கள் நபியை உம்மிடம் கேட்டால் என்ன சொல்ல வேண்டும், கரீப். கரீப் என்றால் மிக மிக நெருக்கமானவன், மிக மிக அண்மையில் இருப்பவன், மிக மிக சமீபமானவன் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள். எல்லாருமே இந்த வசனம், அதாவது நாம் இந்த வசனத்தை கொஞ்சம் மீட்டி பார்க்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ், ரப்புல் ஆலமீன் இப்படி சொல்வதற்கு அவனுக்கு என்ன தேவை இருக்கிறது? அல்லாஹ் இந்த தேவை மற்றும் அந்த ரப்புல் ஆலமீன் இப்படி சொல்கிறான், கரீப், உங்களுக்கு ஏதாவது நெருக்கடி கஷ்டம் வந்தால் நீங்கள் யாரை அழைப்பீர்கள்? உங்களுக்கு ஒரு நெருக்கடி வந்தால் பக்கத்தில் யார் இருக்கிறாங்களோ அவங்கள தான் அழைப்பீங்க. உங்களுக்கு ஒரு நெருக்கடி துன்பம் வந்தால் உங்களுக்கு பக்கத்தில் உள்ளவர்களைத்தான் அழைப்பீர்கள். ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் கரீப், அவன் தான் உங்களுக்கு மிக நெருக்கமாக இருப்பதாக சொல்கிறான், மிக மிக அண்மையில் இருப்பதாக சொல்கிறான். அருமையான சகோதரர்களே, அடுத்து என்ன சொல்கிறான், உஜீபு தஅவத தாஇ இதா தஅன். உஜீபுன்னா நான் பதிலளிப்பேன், உஜீபுண்டா நான் விடையளிப்பேன், பதிலளிப்பேன். அல்லாஹ் அவன் யார், சுப்ஹானல்லாஹ், எனது அடியான் என்னை அழைத்தால் நான் பதிலளிப்பேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனது அடியான் என்னை அழைத்தால் நான் பதிலளிப்பேன். ஃபல் யஸ்தஜீபூலி, அவர்கள் என்னிடமே பிரார்த்திக்கட்டும். அருமையான சகோதரர்களே, கொஞ்சம் நினைச்சு பாருங்க, உண்மையில் நீங்க உங்களோட உள்ளத்தை தொட்டு கேட்டு பாருங்க, அதாவது கடைசியாக இறுதியாக, அதாவது உள்ளம் முழுமையான ஒரு ஈடுபாட்டோடு, உள்ளம் ஒரு முழுமையான கவனத்தோடு இருந்து நீங்க துவா செய்த கடைசி சந்தர்ப்பம் எது? அதாவது உள்ளம் முழுமையான கவனத்தோடும் ஈடுபாட்டோடும் நீங்கள் இஹ்லாஸோடு உள்ள தூய்மையாக உங்கள் ரப்பிடம் கடைசியாக பிரார்த்தித்த நாள் இது எப்ப பிரார்த்திச்சீங்க? உங்கள் உள்ளத்தில் கை வச்சு கேளுங்க, எமது நிலைகள் நமக்கு தெரியும். அருமையான சகோதரர்களே, அப்ப நாம் அதாவது சில நபித்தோழர்கள் இமாம் அதாவது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இந்த கூற்றை சொல்கிறார்கள் நினைக்கிறேன், அதாவது சிலர்கள் வந்து அவர்களுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படாமல் அவங்க பாக்கியம் இழந்தார்களே. ஒருத்தர் துவா அங்கீகரிக்கப்படாமல் இருப்பதும் என்னது, ஒரு துர்ப்பாக்கியமா இல்லையா? நபி அவங்க பாதுகாப்பு தேடிய விஷயங்கள் ஒன்று என்னது, வமின் தஅவத்தின் லா யுஸ்தஜாபு லஹா, ஒப்புக்கொள்ளப்படாத துவாவை விட்டு நபி அவங்க பாதுகாப்பு தேடினாங்க. அப்ப ஒருவருடைய துவா அங்கீகரிக்கப்படாமல் இருப்பது என்பது ஒரு துர்ப்பாக்கிய நிலை, ஒரு மோசமான நிலை. அவங்க சொல்றாங்க இதை விட துர்ப்பாக்கியம் என்ன தெரியுமா, ஒருவனுக்கு பிரார்த்திப்பதற்கே சந்தர்ப்பம் கிடைக்காமல் இருப்பது. இதை விட துர்ப்பாக்கியம் என்னது, ஒருவன் துவா செய்யாமல் இருக்கிறான், அவனுக்கு அந்த பாக்கியம் இல்லாமல் இருக்கிறது. நாம் எதில் இருக்கிறோம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அருமையான சகோதரர்களே, துஆ உண்மையில் நமது வாழ்க்கையில் ஒரு கஷ்டம், ஒரு பிரச்சனை, ஒரு நெருக்கடி வந்தால் நாம் இந்த உலகத்தில் உள்ள விடயங்களை அணுகுவது போன்று, நமது வாழ்க்கையில் ஒரு ஒரு இக்கட்டான நிலை வருகிறது, ஒரு கஷ்டமான நிலை வருது, அப்ப நாங்கள் உலகத்தில் அது தொடர்பான இடங்களை நாங்கள் அணுகிறோமா இல்லையா? எப்படி அணுகுவோம் அதை? ஒரு முக்கியத்துவத்தோட கவனத்தோட, எத்தனை மணிக்கு போக வேண்டும், எத்தனை மணிக்கு போனால் நடக்கும், எவ்வளவு ஏர்லியா போக வேண்டும், எல்லாம் நாங்கள் கவனித்து என்ன செய்வோம், அதற்கு உள்ள முயற்சியை செய்வோம். ஆனால் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், துனியாவுடைய வானத்துக்கு இறங்கி என்னிடம் இப்போது தேவைகளை கேட்பவர்கள் இருக்கிறார்களா? அவர் விடிய ஏழி என்ன செஞ்சிருப்பாரு, 3 மணிக்கே போய் என்ன செஞ்சிருப்பாரு, டோக்கன் எடுக்கிறதுக்கு, அதற்குரிய துண்டு எடுக்கிறதுக்கு அவர் போய் நிற்பார். அவர் 3 மணிக்கே போய் நிற்பார். நறுமை சகோதரர்களே, அந்த பிந்திய இரவு என்பது அல்லாஹ் துனியாவுடைய வானத்துக்கு இறங்கி என்னிடம் கேட்பவர்கள் இருக்கிறார்களா, அவர்களுடைய அந்த பிரார்த்தனை, அவர்களுடைய அந்த தேவையை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். என்னிடம் பிரார்த்திப்பவர்கள் இருக்கிறார்களா, என்னிடம் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் இருக்கிறார்களா? கொஞ்சம் ஒரு உள்ளத்தில் கை வச்சு கேளுங்க, ஏதாவது ஒரு பிரச்சனையில், ஒரு நெருக்கடியில், அந்த பிரச்சனைக்காக இதை ரப்பிடம் சொல்ல வேண்டும் என்பதற்காக நீங்க பிந்திய இரவில் எழுந்து 2 ரக்காய் தொழுது கேட்டிருப்பீங்களா? நான் கேட்டிருப்போமா? அப்ப நமது ஈமானுடைய நிலை, ரப்புல் ஆலமீன் அறிந்தவனாக இருக்கிறான், என்ன அறிகிறான், என்னை பற்றி இவன் எப்படி எண்ணி இருக்கிறான், என்னை பற்றி இவனுடைய உள்ளத்தில் எப்படி நம்பிக்கை இருக்குது என்று ரப்புக்கு தெரியும். அல்லாஹ் சூரத்துல் இஸ்ரால சொல்லும் போது சொல்கிறான், ரப்புக்கும் அலமு பிமா ஃபீ நுஃபூஸிக்கும் என்று சொல்கிறான். ரப்புக்கும், உங்களுடைய ரப் அலம் என்றால் மிக அறிந்தவன், அலம் மிக அறிந்தவன், பிமா ஃபீ நுஃபூஸிக்கும், உங்களுடைய உள்ளங்களில் இருப்பதை பற்றி அவன் மிக அறிந்தவன். சகோதரர்களே, எனவே இந்த வசனம் அவன் சொல்கிறான், என்னிடம் பிரார்த்தித்தால் நான் அவர்களுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வேன், என்னிடமே அவர்கள் பிரார்த்திக்கட்டும், என்னையே அவர்கள் நம்பிக்கை கொள்ளட்டும். நம்பிக்கையோட பிரார்த்திக்கிறோமா? நினைச்சு பாருங்க, நம்பிக்கையோட அல்லாஹ் இதை நிறைவேற்றி வைப்பான், இந்த நெருக்கடியிலிருந்து என்னை விடுவிப்பான், எனது இந்த கஷ்டத்தை போக்குவான், அந்த நம்பிக்கையோடு பிரார்த்தி அல்லாஹ் சொல்றான், ஃபல் யூமினு பி, அங்கே அதை சேர்க்கிறான், ஃபல் யஸ்தஜீபூலி, என்னை அவர்கள் அழைக்கட்டும் என்று சொல்லிவிட்டு, வல் யூமினு பி, என்னை அவர்கள் நம்பிக்கை கொள்ளட்டும் அல்லாஹ் சொல்றான், ஈமான சொல்றான். அப்ப முக்கியமான இடம் நீங்க பாருங்க, ஈமான் எங்க சேர்க்கப்படுது, ஈமான் சேர்க்கப்படுகின்ற இடம் மிக முக்கியமான இடம். துவாவை அல்லாஹ் சொல்லிவிட்டு துவாவோடு ஈமான ஏன் சேர்க்கிறான், ஏன்னா நிறைய பேர் துவால ஈமான் நம்பிக்கை இல்ல, நிறைய பேர் துவால என்ன இருக்குது, இது எங்க நடக்க போகுது, இது வந்து என்னது, இதுல 10ல் 11வது இப்படி என்ன செய்யறாங்க, நம்பிக்கை அற்றவர்களாக. அல்ல, அந்த வசனத்தில் சொல்லும் போது சுபஹானல்லாஹ் இதை சொல்கிறான், ஃபல் யுக்மினு பி, என்னை அவர்கள் நம்பிக்கை கொள்ளட்டும். என் அருமையான சகோதரர்களே, எனவே நான் உங்களிடம் பணிவாக கேட்பது, இந்த பேர்கள் எல்லா பேர்களில் நீங்க ஒரே அடியாக நிக்க முடியாட்டும், ஒரு நாளைக்கு 10 பேர்ல உட்காருங்க, 10 பேர்கள், 10 திருநாமங்கள், அல்லாஹுடைய அழகிய 10 திருநாமங்களை எடுத்து அதை நல்லா உள்வாங்க. இதுதான் இல்முடைய அடிப்படை, அசல் இதுதான். இதை நாம் விளங்கினால் எம்மை அசைக்க முடியாது. இதை நமது உள்ளத்தில் ஆழமாக இதை நாம் வேறு செய்வோம் என்றால் எந்த ஒரு பதட்டமும் கலக்கமும் எதுவும் இருக்காது, அவ்வளவு உறுதியாக இருப்போம். எனவே நறுமையான சகோதரர்களே, இதில் நான் உங்களுக்கு இன்னும் ஒரு தலைப்பை நினைவூட்ட ஆசைப்படுகிறேன். அந்த தலைப்பு என்னவென்று சொன்னால், இந்த அல்லாஹ்வினுடைய அழகிய திருநாமங்களோடு காணப்படுகின்ற சில தவறான நம்பிக்கைகளும் சில தவறான நடைமுறைகளும். நமது ஒரு வகுப்பு இருக்குது, என்ன இருக்குதுண்டா, இந்த திருநாமங்களை விளங்கப்படுத்துற, தெளிவுபடுத்துற, அதற்குரிய ஆதாரங்கள் குர்ஆன் ஹதீஸ் வந்து கொடுக்கிற ஒரு தலைப்பு இருக்கு. அதுக்கு ஒரு வாரத்தில் முடியுமான்னு சொல்ல முடியாது, 2-3 வாரங்கள் தேவைப்படும். இப்ப நான் உங்களுக்கு அடுத்து நினைவுபடுத்த போகின்ற ஒரு முக்கியமான பகுதி என்னவென்று சொன்னால், இந்த அல்லாஹ்வுடைய அழகிய திருநாமங்கள், அவனுடைய இந்த திருநாமங்கள், இந்த விஷயத்தில் காணப்படுகின்ற தவறான நம்பிக்கைகள், சமூகத்தில் காணப்படுகின்ற தவறான பார்வைகளை உங்களுக்கு இதில் நான் கொஞ்சம் தெளிவுபடுத்த ஆசைப்படுகிறேன். இதில் நறுமையான சகோதரர்கள், முதலாவது நாம் கவனிக்க வேண்டியது, இது அல்லாஹ்வுடைய அழகிய திருநாமங்கள், இந்த திருநாமத்தில் ஏதாவது ஒன்றில் தவறு விடுவது என்பது சாதாரண ஒருவருடைய பேரில் தவறு விடுவது போன்ற அல்ல, அது வழிகேட்டுக்கு கொண்டு செல்லும், அவனை நேர் வழியிலிருந்து திசை திருப்பிவிடும், அவனை வழிகேட்டுக்கு இழுத்து சென்று விடும். எனவே இந்த அல்லாஹ்வுடைய அழகிய திருநாமங்களை குர்ஆனிலிருந்தும் சுன்னாவிலிருந்தும் நாம் பெற வேண்டும். இது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. நாம் நினைத்த மாதிரி எல்லாம் அல்லாஹ்வுக்கு பேர் வைக்க முடியாது, நஊது பில்லா. அல்லாஹ் தனக்கு சொல்கின்ற அந்த பண்புகள் செயல்களிலிருந்தும் நாம் பெயர்களை உருவாக்க முடியாது. அல்லாஹ் தனக்கு எவற்றை திருநாமங்களாக சூட்டியிருக்கிறானோ அவற்றிலிருந்து தான் அவைகள் எடுக்கப்பட வேண்டும். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, இதிலே அதாவது எந்த ஒரு அறிவுள்ள ஒருவராக இருந்தாலும் குர்ஆனுடைய ஹதீஸுடைய ஆதாரங்களின் அடிப்படையில் என்ன செய்ய வேண்டும், இதில் பேச வேண்டும், இதிலே பேச வேண்டும். சுயமான கருத்துக்களை சிந்தனைகளை கொண்டு வந்து இதிலே நுழைக்க கூடாது. எனவே நறுமையான சகோதரர்களே என்றால், இன்று சிலர்கள் இதிலே அலட்சியமாக இருப்பதையும், இதில் என்ன செய்வது, அவர்கள் நினைத்தபடி ரப்புக்கு பேர்களை சூட்டுவதையும் நாம் பார்க்கிறோம். நவூவில்லா. அடுத்ததாக அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, இதில் காணப்படுகின்ற அடுத்த ஒரு வழிகேடு என்னவென்று சொன்னால், இப்போ அல்லாஹ்வுடைய சில திருநாமங்களை எடுத்து இந்த திருநாமத்தை பொறுத்தவரையில் இது இந்த நோய்க்கு இது நிவாரணி, இந்த திருநாமம் இந்த நோய்க்கு நிவாரணி, அதேபோன்று அதாவது அந்த நோய் வந்து உடலுடைய எந்த உறுப்போடு சம்பந்தப்பட்டதோ அந்த ஒவ்வொன்றுக்கும் பெயர்களை வைத்துக் கொண்டு, அது காதோடு தொடர்பட்டால் அதற்கு ஒரு பெயர், தலையோடு அந்த நோய் தொடர்பட்டால் அதற்கு ஒரு அல்லாஹுடைய ஒரு திருநாமம், அல்லது உடலுடைய வேறு ஏதாவது ஒரு உறுப்புக்கு தொடர்பட்டால் அப்படி அல்லாஹுடைய பெயர்களை திருநாமங்கள் என்ன செய்வது, ஒவ்வொரு நோய்க்கும் குறிப்பாக்கி இதை நீங்கள் இத்தனை தடவை ஓதி வந்தால், அல்லது நீங்கள் இதை வந்து கரைத்து குடித்தால், அல்லது இப்படி செய்தால் நோய் நீங்கிவிடும் என்ற இது ஒரு பிதா, ஒரு வழிகேடு. இது என்னது, ஒரு தெளிவான வழிகேடு இது. ஏனென்றால் இதை நாம் அல்லாஹுடைய ரசூலிடமோ சஹாபாக்களிடமோ இப்படி ஒரு முன்மாதிரியை காண முடியாது. இதை நீங்க பார்க்கலாம் என்ன செய்யறது, அதாவது இஸ்ம் என்ற பெயரில் எழுதி கரைத்து குடிக்கக்கூடியதை நீங்க எடுத்து பார்த்தாலும், அதேபோன்று இப்படி பெயர்கள் என்று குறிப்பிட்டு அந்த ஒவ்வொரு பேர் இந்த பேர் இந்த நோய்க்கு குணம் நோய்க்கு நிவாரணி என்று இப்படி செய்வதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. அப்ப இது ஒரு வழிகேடு. நீங்க எடுத்து பாருங்க, சுபஹானல்லாஹ், ஒரு நோய் என்று வந்துவிட்டால் எவ்வளவு அதாவது மடமைகள் மூடத்தனத்துக்கெல்லாம் மக்கள் போறாங்க. சாதாரணமா ஒருத்தர் சொல்லிட்டார் என்பதுக்காக எல்லாம் போறாங்க. ஒருத்தர் வந்து ஊர்ல என்ன சொல்றாரு, அவர் எங்கேயோ ஒரு பகுதியில் வேலை செய்யறாரு, விடுமுறைக்கு வந்து இருக்கிறாரு, விடுமுறைக்கு வந்து அவர் சொல்றாரு, நான் அங்க வேலை செய்யற அந்த பகுதியில் ஒருவர் இப்படி இருக்கிறார், இந்த மாதிரி இஸ்மா அஸ்மா வேலை எல்லாம் செய்யறாருண்டா, அவங்க ரெடியாகி போயிட்டாங்க. அடைய அவர் அப்படி இப்படித்தான், இதுதான் ஈமானுடைய நிலையாக இருக்குது. அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இது வந்து இப்படியான இது ஒரு பாத்தில் வழிகேடு. இதற்கு எந்த ஒரு ஆதாரத்தையும் என்ன செய்யவில்லை, அல்லாஹு தஆலா இறக்கி வைக்கவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த முழுமையான பரிபூர்ணமான துஆக்கள் இருக்கின்றன, அவற்றை ஓதலாம். அவற்றை ஓதி வருவதற்கு ஆதாரம் இருக்கு, அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்தார்கள். இப்படியான இந்த வழிகேட்டின் காரணத்தால அல்லாஹ்வுடைய ரசூல் காட்டித்தராத ஒன்றுக்குள் மக்களை என்ன செய்கிறார்கள், நிர்பந்தமாக தள்ளுகிறார்கள். எப்படி இந்த மாதிரி இதெல்லாம் ஒவ்வொரு பேரும் நோய் நிவாரணி என்று சொல்லி ஒவ்வொரு நோய்க்கும் இந்த பேர் நிவாரணி என்று இப்படி மட்டுப்படுத்தியதன் காரணத்தால் மக்களை என்ன செய்தார்கள், ஒரு மிகப்பெரிய வழிகேட்டுக்குள் தள்ளுகிறார்கள். அது மாத்திரமல்லாமல் அடுத்து என்ன செய்யறாங்க, அல் குர்ஆனிலும் சுன்னாவிலும் வந்து ஆதாரப்பூர்வமான திக்ருகளை துவாக்களை விட்டு மக்களை திசை திருப்புவது. அப்படிதானே, குர்ஆனிலும் சுன்னாவிலும் வந்த ஆதாரப்பூர்வமான துவாக்கள் திக்ருகள் இருக்கின்றன, அதை விட்டு மக்களை என்ன செய்வது, திசை திருப்புவது என்ற அநியாயமும் இதிலே நடக்குகிறது என்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, அடுத்து இதிலே நடக்கக்கூடிய மற்றொரு பிழை தவறு என்னவென்று சொன்னால், அதிகமானவங்க நினைக்கிறாங்கன்னா, இந்த அல்லாஹுடைய இந்த 99 திருநாமங்கள், 99 அதை விட அதிகமானது என்பதை நாம் படித்திருக்கிறோம். இதை அழகாக என்னது, அழகாக அதை நல்ல கலர்ஃபுல்லா அதை வந்து சுவர்களில் தொங்க போடுவது, எழுதி போடுவது, அல்லது வாகனத்தில் அவைகள் என்ன செய்வது, தொங்க விடுவது, இது வந்து கண்ணீர் பொறாமை அதே மாதிரி கண்டிஷ்டி போன்றவைகளுக்கு பாதுகாப்பு என்று எண்ணுவது, இதுவும் வழிகேடு. இதுக்கெல்லாம் என்ன இருக்க வேண்டும், ஆதாரம் குர்ஆன் சுன்னாவில் இருந்து இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பாதுகாப்புக்குரிய வழிகளை சொல்லித் தந்திருக்கிறார்கள் என்றால், அல்லாஹ் சொல்லித் தந்திருக்கிறான் என்றால் அவற்றை எடுக்க வேண்டுமே தவிர, அல்லாஹ்வுடைய அழகிய அந்த திருநாமங்களை எழுதி தொங்க விடுவதன் மூலம் என்ன செய்யும், வீட்டுக்கு பாதுகாப்பு என்று ஒருத்தர் நினைப்பார் என்றால், அல்லது கண்ணீர் கந்திஷ்டிக்கு பாதுகாப்பு நினைப்பார் என்றால், இது ஒரு தவறான ஒரு நம்பிக்கை. எந்த ஒரு முன்மாதிரியும் இதற்கு கிடையாது. நிறைய பாத்தீங்கன்னா மார்க்கம் இப்படித்தான் இருக்குது, மார்க்கம் எடுத்து பாருங்க, அதாவது லேசா செய்வேன், எந்த சிரமம் இல்லாம கஷ்டம் இல்லாம சூரத்துல் பக்கராவை வீட்டுல தொங்க விட்டோடனே செய்தான் போவேன், அப்படித்தான் விரும்புறாங்க. இப்ப எப்படி விரும்புறாங்க, சூரத்துல் பக்கராவை பிரிண்ட் பண்ணி தொங்க விட்டவுடன் சைத்தான் வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாங்க. நடக்குமா இது, சூரத்துல் பக்கராவை நீங்கள் ஓதினால்தான் சைத்தான் வெளியேறுவான் அப்படி என்பதான் ஹதீஸ். அப்ப இது மாதிரி என்ன செய்யறது, இப்படி தொங்க விட்டால் எல்லாம் நடக்கும் என்ற மாதிரி ஒரு கற்பனை. இப்படி இதெல்லாம் நீங்க பார்க்கலாம், நிறைய ஓதுவது விளங்குவது படிப்பதெல்லாம் குறைந்து இதுதான் இப்ப அதிகரித்து இருக்கு. அழகாக நல்லா கலர்ஃபுல்லா பிரிண்ட் பண்ணி அதை கொஞ்சம் உட்கார்ந்து வர்ணிக்கிறது நேரமா, அதில் உள்ள பேரெல்லாம் அவருக்கு விளங்காது. எது விளங்கும்? நல்ல அழகான பிரிண்ட் அரிக்கும், அது அழகான ஒரு டிசைன்ல இருக்கும், அதுதான் அவருக்கு தெரியும். அதை பற்றி தான் என்ன செய்வாங்க, விழாவாரியா பேசுவாங்க. இந்த நிலைகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம். அப்ப இது இவைகள் கூட அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, மன் தஅல்லக தமீமதன் ஃபலா அத்தம்மல்லாஹு லஹு, ஒரு தாயத்தை தொங்க விட்டால் அல்லாஹ் அதன் மூலம் அவருக்கு என்னது, எது அவர் விரும்புகிறாரோ அதை நிறைவு செய்யாமல் இருக்கட்டும். எதுக்கு போட்டாலும் அது நடக்காது, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டார்கள். எனவே இப்படி சொல்றாங்கன்னா அப்ப தொங்க விடுதல் என்ற இந்த பகுதி ஒன்று இப்படி ஒன்று கிடையாது, செயல்படுத்தல் தான் இருக்குது. ஓதுதல், செயல்படுத்தல், விளங்குதல், இப்படி தொங்க விடுதல் என்ற பகுதி ஒன்று இல்லை என்பதை நாம் புரியலாம். இதுதான் அல்லாஹ்வுடைய ரசூல் இங்கே சொல்கிறார்கள். அதே மாதிரி நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, அப்ப என் அருமையான சகோதரர்களே, இதில் இஸ்லாம் தீன் நம்மிடம் எதிர்பார்க்கிறது இந்த பெயர்களை உரிய முறையில் அதனுடைய கருத்தோடு நாம் உள்வாங்கி அது நமது வாழ்வில் ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல கேட்கிறான், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமுதாயத்திடம் கேட்டது, மாலக்கும் லா தர்ஜூன லில்லாஹி வகாரா. சூரத் நூஹ் அல்லாஹு தஆலா சொல்லும் போது, மாலக்கும், உங்களுக்கு என்னப்பா நேர்ந்தது, மகத்துவமிக்க அந்த சங்கைக்குரிய ரப்புடைய அந்த கண்ணியத்தை நீங்கள் உணராமல் இருக்கிறீர்களே, அதில் நீங்கள் நல்லுணர்வு பெறாமல் இருக்கிறீர்களே என்று கேட்கிறான். சுபஹானல்லாஹ், அவனுடைய இவைகளை எழுதி தொங்க போடுவதெல்லாம் கண்ணியம் அல்ல, இது பிதா, வழிகேடு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதெல்லாம் யார் மனனை விட்டு விளங்கி செயல்படுத்துவார்களோ அவங்களுக்கு தான் சொர்க்கம், தொங்க விடுபவர்களுக்கு அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே மாதிரி எடுத்தீங்கன்னு சொன்னா, இன்னும் சிலர்கள் என்ன சொல்றாங்க, அந்த பெயர்கள் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக இத்தனை முறை சொன்னால் ஒரு தனியான ஒரு பவர் கிடைக்கும், தனியான ஒரு சக்தி கிடைக்கும், தனியான ஒரு ஆற்றல் கிடைக்கும், இப்படி சொல்லி மக்களை ஏமாற்றி பிழைப்பு நடத்துகிறார்கள். இந்த மாதிரி இந்த வழிகேட்டுக்கு இப்படி ஒரு வழிகேட்டுக்கு என்ன செய்யறாங்க, இவைகளை பயன்படுத்திக் கொண்டிருக்காங்க. குறிப்பாக இதில் யாரு, சூனியக்காரர்கள், அதே போன்று இந்த சாஸ்திரக்காரர்கள், இந்த மந்திரவாதிகள், இப்படியானவர்கள் இதில் என்ன செய்யறாங்க, இந்த வழி இப்படி ஒரு வழிகேட்டை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று என் அருமையான சகோதரர்களே, இதிலே அடுத்து நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், ரப்பை நாம் அழைக்கும் போது, அந்த அல்லாஹுவை அழைக்கும் போது அவனுடைய அழகிய திருநாமத்தை கொண்டு அழைக்க வேண்டும். அதற்கு மாற்றமாக யா ரஹ்மத் அல்லாஹ், யா மஃஃபிரத் அல்லாஹ், யா இஸ்ஸத் அல்லாஹ், யா வஜ்ஹ அல்லாஹ், இப்படி இல்லை. எப்படி அழைக்க வேண்டும், அவனுடைய அழகிய திருநாமத்தை கொண்டு நாம் அழைக்கணும், யா ரஹ்மான், யா ரஹீம், யா மாலிக், யா ஜப்பார், யா குத்தூஸ், இப்படி என்ன செய்யுது, அப்படி அவனுடைய அழகிய திருநாமங்களை கொண்டு நாம் அழைக்க வேண்டும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்ற நர்மையான சகோதரர்களே, இதில் என்ன செய்வது, அல்லாஹுடைய பெயர் அல்லாமல் இன்னொரு பெயர் ஒன்று என்ன செய்வது, அப்துக்கு பின்னால் இணைப்பது, அல்லாஹுடைய பெயர் அல்லாத ஒரு பெயரை அப்து என்ற பெயருக்கு பின்னால் இணைப்பது என்பதும் இதில் ஏற்படக்கூடிய ஒரு தவறு தான். உதாரணமாக அல்லாஹ் விரும்பக்கூடிய பெயர்கள் அப்துல் ரஹ்மான், அப்துல்லா, அல்லாஹ் விரும்பக்கூடிய பெயர்கள், அல்லாஹுடைய அடிமை, ரஹ்மானின் அடிமை, இப்படி வைத்துக் கொள்வது. இதற்கு மாற்றமாக அப்துல் நபி, நபியுடைய அடிமை, அல்லது அப்துல் காபா, காபாவுடைய அடிமை, அல்லது அப்து உமர், உமருடைய அடிமை, அல்லது அப்து ஈசா, ஈசாவுடைய அடிமை, இது கூட அப்து மனாஃப், மனாஃபின் அடிமை. எனவே இப்ப இந்த அப்து என்பது அல்லாஹ்வுடைய திருநாமத்துக்கு முன்னால் இவை இது வர வேண்டும், என்ற ரஹ்மானுக்கு தான் அடிமைகளாக நாம் இருக்க வேண்டும். அப்ப இது என்னது, இது ஷிர்க்கை ஏற்படுத்தக்கூடியது, அவனுடைய ரூபூபியத்தில் உலூஹியத்தில் எல்லாம் ஷிர்க்கை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இது இருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று அந்த அல்லாஹுடைய அழகிய அந்த திருநாமங்களை என்ன செய்வது, படைப்பினங்களுக்கு சூட்டுவது. எப்படி சூட்டுவது என்று சொன்னால், இப்ப நாங்கள் அல்லாஹுடைய பெயர்கள் ஒன்று பார்த்தோம், அல் அவ்வல், அவன் தான் முதலாமானவன் இல்லையா, அவன் தான் முதலாமானவன் என்று பார்த்தோம், அவன் தான் முதலானவன் அல் அவ்வல். அதே மாதிரி வல் ஆஹிர், அவன் இறுதியானவன். ஒருவர் என்ன செய்யறார் என்று சொன்னா, அல்லாஹுடைய ரசூலை சொல்லும் போது என்ன செய்யறாரு, அதாவது ஹுவல் அவ்வல் வல் ஆஹிர் முஹம்மத் என்று சொல்வார் என்றால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் முதன்மையானவங்க, அவங்க தான் கடைசியானவங்க, அவங்க தான் வெளிப்படையானவங்க, அவங்க தான் அந்தரங்கமான சொன்னா என்னது, இது தெளிவான வழிகேடு, இது சிறுக்கு இல்லையா. ஏன் இது ரப்புடைய அல்லாஹுடைய திருநாமம் என்றால் அது அவனுக்குரியது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வர்ணிக்கப்பட்டாங்களோ, அல் குர்ஆன் சுன்னா வர்ணித்ததோ அப்படி வர்ணிக்க வேண்டும். அவங்க சொன்னாங்களா இல்லையா, லா தத்ருன்னி, நீங்கள் வரம்பு மீறக்கூடாது என்னை புகழுகின்ற விஷயத்தில். கிறிஸ்துவர்கள் ஈசா அலை இஸ்லாத்திலே விஷயத்திலே வரம்பு மீறியது போன்று என்னை நீங்கள் அப்துல்லாஹி வரசூலு அல்லாஹுடைய அடிமை ரசூல் என்றுதான் நீங்கள் என்னை புகழ வேண்டும், அந்த வரையறைக்குள் நின்று கொள்ள வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இப்படியான தவறுகள் என்ன செய்யக்கூடாது? அதே போன்று அல்லாஹுடைய அழகிய திருநாமங்கள் உள்ள அந்த பேப்பர்கள், அது போன்ற அந்த அந்த தாள்கள், இவைகளை என்ன செய்யறது? அலட்சியப்படுத்துவது, கீழே போடுவது, மிதிப்பது, குப்பைகளில் போடுவது, இதில் நாங்கள் மிக கவனமாக இருக்கணுமே. ரப்புல் ஆலமீன் எவ்வளவு மகத்தானவன், எவ்வளவு உயர்வானவன், இதற்கெல்லாம் நாங்கள் உரிய கண்ணியத்தை நாம் கொடுக்க வேண்டும். அப்ப இப்படியான தவறுகள் எம்மால் நிகழ்ந்துவிடக் கூடாது. அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அதே மாதிரி நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, நமக்கு அல்லாஹுடைய அழகிய திருநாமங்கள் என்றாலே எமது தலைக்கு எது வருதுண்டா? ஏதோ ஒரு பாடல் போன்று அந்த படிக்கக்கூடிய வரிகள் தான் நினைவுக்கு வரும். நமது ஊர்கள் எடுத்தீங்க என்று சொன்னா, நமது பகுதிகள் என்னது, அதாவது இஸ்லாமிய நிகழ்ச்சி என்று ஒளிபரப்பப்படும், அதில் வந்து இந்த திருநாமங்கள் என்னது ஒரு கசீதா போன்று அப்படியே அது சொல்லப்படும். அதே மாதிரி இதை வந்து என்ன செய்யறது, காலையில மாலையில சொல்வது, காலையில் சொல்வது, அல்லது தொழுகைக்கு பிறகு சொல்வது, இப்படி சொல்வது, இது இப்படி ஒரு முறை இல்லை. அல்லாஹுடைய தூதர் இப்படி சொல்லி தரவில்லை. அல்லாஹுடைய தூதர் நமக்கு எவ்வளவு துஆக்களை திக்ர்களை கற்றுத்தந்தாங்க. இந்த அல்லாஹுடைய அழகிய திருநாமங்கள் நீங்க காலையில் இதை ஓதி வந்தால், அல்லது மாலையில் ஓதி வந்தால், அல்லது இந்த நேரத்தில் ஓதி வந்தால், அப்படி எதுவும் இல்லை, அப்படி எதுவும் கிடையாது. என்ன செய்ய வேண்டும்? இதில் நமக்கு எது சொல்லித்தரப்படுதுண்டா? பேர்களை மரணமிட வேண்டும், பேர்கள் மரணமாக இருக்க வேண்டும், பேருடைய பொருளை சரியாக உள்வாங்க வேண்டும், அந்த பேருக்கு ஏற்ப நமது வாழ்வை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் எதிர்பார்க்கப்படும். இதற்கு மாற்றமாக பொருளை விளங்காம நீங்க எடுத்து பாருங்க. நாங்க கூட மதரசாக்கள் என்னது பொருளை விளங்காமல் தான் காலாகாலமா ஓதிக்கொண்டிருந்தோம். ஏதோ காலையில மாலையில ஓதக்கூடிய இப்படி ஒரு நடைமுறை தான் என்ன செய்யப்பட்டது, சொல்லித்தரப்பட்டது. இப்படி ஒரு நடைமுறை என்னது கிடையாது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இப்ப அப்படிதான் ஆயிற்று. இப்ப நீங்க எடுத்து பாருங்க, இந்த திருநாம அல்லாஹ்வுடைய அழகிய திருநாமங்கள் என்றால் ஒரு கசீதாவுடைய ஒரு டோன் இருக்கு, அந்த மாதிரி படிச்சாதான் அதுதான் அல்லாஹ்வுடைய அழகிய திருநாமங்கள். வேற மாதிரி சொன்னா அதுல வராது இல்லையா? அந்த மாதிரி சொன்னா அதுதான் அல்லாஹ்வுடைய அழகிய திருநாமங்கள் என்ற அளவுக்கு நம்ம சிந்தனையில் பதிவாயிருக்குது. இப்ப இப்ப நான் சொன்ன மாதிரி ஒவ்வொன்றா சொன்னா இவர் என்ன சொல்லி கொண்டிருக்கிறான்னு, நான் சொன்ன மாதிரி ஒவ்வொன்றா சொன்ன மாதிரி சொன்னா இவர் ஏதாவது சொல்லிக் கொண்டிருக்கிறான் மக்களுக்கு தோன்றும். வந்தாலும் இப்ப நிலைமை இருக்கு. அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, சுபஹானல்லாஹ், அப்ப எந்த இல்மை முதலாவது பெற வேண்டுமோ, எந்த இல்மை பெறுவது கடமையோ, அதில் சமூகம் அலட்சியமாக இருக்குதுண்டா? நினைச்சு பாருங்க, எந்த இல்மை முதலில் பெற வேண்டுமோ, எந்த இல்மை பெறுவது கட்டாயமோ, அந்த இல்முடைய விஷயத்தில் சமூகம் இவ்வளவு அலட்சியமாக இருந்தால் இப்ப வழிகேடு தலை தூக்குமா இல்லையா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அதே மாதிரி எடுத்து பாருங்க, அல்லாஹுடைய அழகு இவ்வளவு திருநாமங்கள் இருக்கின்றன. இதை வந்து நாங்கள் வெறும் பேர்களாக என்ன செய்வது, ஒருவர் உட்கார்ந்து யார் ரஹ்மான் யார் ரஹ்மான் யார் ரஹ்மான் இப்படி என்று சொல்லிக் கொண்டிருப்பது இப்படி சொல்லுவாங்க, இப்படி ஒரு நடைமுறையை சொல்லித்தரல. நீங்க அல்லாஹுடைய அழகிய திருநாமங்களை அழைத்து பிரார்த்திக்க வேண்டும். நாங்க எத்தனை ஹதீஸ்களை படிச்சோமா இல்லையா? ஒருவர் வந்து அந்த அழகிய திருநாமங்களை சொல்லி யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக கேட்டாரா இல்லையா? இப்படி இருக்க வேண்டும். நீங்க இந்த தரீக்காக்கள் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா என்ன செய்யறது, உளறல்களாகத்தான் இருக்கும். ஹூ ஹூ வேண்டுவான், அல்லது அகஹ் வேண்டுவான், அல்லது ஹக் தூ ஹக் என்று இப்படி என்னது இப்படி ஒரு விகாரமாக இப்படி சொல்லக்கூடிய முறைகள். அல்லாஹ் தனக்கு அழகிய திருநாமங்கள் இருப்பதாக சொல்லி இருக்கிறான். இவற்றையெல்லாம் விட்டுவிடும். அந்த நடைமுறையும் பிழையானது, இந்த வார்த்தைகளும் ஆதாரமற்றது, இவங்க சொல்லக்கூடிய முறைகள். அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை கற்றுத்தந்தாங்க, அந்த துஆக்களை எப்படி சொல்லுமாறு சொல்லித்தந்தார்கள், இவற்றில் நமக்கு ஒரு மிக தெளிவு இதில் இருக்க வேண்டும். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் நமது அடுத்த பகுதியை பொறுத்தவரையில், அடுத்த பகுதியில் நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னா, குர்ஆனுடைய வசனங்கள், ஒவ்வொரு திருநாமத்துக்கும் உள்ள ஆதாரங்கள், குர்ஆன் வசனத்திலிருந்தும் ஹதீஸிலிருந்தும், குர்ஆன் வசனத்தில் உள்ளது மாத்திரம் குர்ஆன் எடுப்போம், ஹதீஸ்ல இடம்பெற்றது ஹதீஸ் உங்களுக்கு சொல்வோம். அதே மாதிரி அதிலிருந்து பெற வேண்டிய இன்னும் சில முக்கியமான படிப்பினைகள் இருக்கும், சில பெற வேண்டிய ஈமானிய அந்த படிப்பினைகளையும் உங்களுக்கு சொல்வோம். அதுதான் அடுத்த பகுதி. ஒரு வாரத்தில் முடியுமான்னு சொல்ல முடியாது, ஒரு ரெண்டு மூன்று வாரங்கள் தேவைப்படும் நினைக்கிறேன். முடிக்கிறது கேட்டா பொறுமையாக செய்யணும். அந்த விஷயத்தை பொறுமையா நீங்க உட்காரு, இந்த வகுப்புல பொறுமையா உட்கார்ந்து அதுல வந்து நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் உள்வாங்க. முக்கியமான ஒரு பகுதி, இது முக்கியமான ஒரு பகுதி. பொறுமை என்பது இந்த இடத்துக்கு மிக தேவை. எளிமை நாம் பெறுவதில், கல்வியை கற்பதில் பொறுமை என்பது மிக அவசியம். நாங்கள் என்னது இப்ப வேகமாக அப்படி உணர்வு ஊட்டக்கூடிய பயன்களை கேட்டு கேட்டு பழகி என்னது, சில மெதுவா போகும்போது சிலருக்கு உற்சாகம் இல்லாம இருக்கு. அப்ப நாங்க இது நான் இது கூட இது இது கூட கிளாஸ் உடைய வேகத்தை விட கொஞ்சம் கூடுதலான இது கூட இருக்குது. இதை விட குறைக்கணும், இதை விட குறைச்சா நிலம் என்னன்னு எனக்கு தெரியும். புரியுங்களா? அப்ப அதனால இன்னும் நாங்க என்ன செய்யும், இதை மெதுவாகத்தான் இதை கொண்டு போக வேண்டியிருக்கு. அடுத்த அடுத்த பகுதிகளை பொறுத்த இன்ஷால்லா அல்லாஹ் முக்கியமான பகுதி என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.